இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்குள்ள தலைப்பு ஆதி அன்பு. இது ரெண்டாவது பாகம், அதாவது மொத அன்பு கூட நீ சொல்லிக்கலாம், இது வந்து ரெண்டாவது பாகம். நேற்றோட உள்ள தொடர்பு இது. சகோதர சகோதரிகளே, நான் அடிக்கடி சொல்வது போல் கூட நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இது வந்து ஒரு திணைக்கும் நாள், ஒவ்வொரு நாளும் செய்யும் ஒரு காரியம். எப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில எழுந்திரிக்கப்ப ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு நீங்க பல் விளக்குறது போல், நீங்க இத முத நாள் இரவு நீங்க படுக்கைக்கு போறதுக்கு முன்ன நீங்க உங்களை குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இதை நீங்க பழக்கமாக கொண்டு வர வேண்டியதாக இருக்கின்றது. ஏன் இந்த காரியத்தை நாம் செய்கிறோம் என்றால், பாருங்க, இந்த தீய காரியங்கள் அது ஒரேடியா வந்து நம்மளை பிடிக்க போறது அல்ல. பிசாசு உங்களுடைய சொல்லும் பொய்யும் அவன் ஒரேடியா தெரியறது மாதிரி சொல்ல போறது அல்ல. உங்க இருதயம் உங்களை பாவத்துக்கு இழுத்துட்டு போவப்பையும் கூட அது ஒரேடியா உங்களை இழுத்துட்டு போக போறது அல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய போகின்றது. அதனால ஆண்டவர் உடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருத்தன் அவன் தொடர்ந்து பாவத்தை பயிற்சி பண்ணி கொண்டிருந்தான். பாவம் என்று அறிந்து அவன் மனப்பூர்வமாக அவன் பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தானா, அவன் பிசாசால் பிறக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி வேதம் எழுதியிருக்கின்றது. அதனால இந்த பயிற்சிய தினந்தோறும் நீங்க உங்களை குறித்து ஆராய்ந்து பண்ணி பார்க்கப்ப, அப்படி உங்க மேல் பாவம் இருந்தா, தப்பு செய்திருந்தா, இயேசு கிறிஸ்து மன்னிக்கும் தேவனா இருக்கனால கூட அவரிடத்துல மன்னிப்பு கேட்போம். கேட்டுட்டு யாரிடத்தில் நாம் தப்பாக செய்தனும் அவங்கள்ட்ட நாம் மன்னிப்பு கேட்போம். இதை எப்படி நாம் செய்ய முடியும்? அவருடைய ரத்தத்தின் வல்லமையில தான். அதனால்தான் தன் உயிரை நமக்காக கொடுத்து கல்வாரி சிலுவையில அவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். அவர் நாமத்தை கொடுத்தார், அவர் ரத்தத்தை நமக்கு கொடுத்தார். மாற்கு 16:17 அவர் சொல்கிறார், அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு பின்தொடரும் அடையாளங்கள் இதுதான் சொல்லிட்டு முத அவங்க பிசாசுகளே அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல விரட்டுவார் என்று சொல்லி அவர் நமக்கு சொன்னார். இது அநேக பேரை, இது அநேக பேர் இந்த காரியத்தை செய்யறதில்லை, பயிற்சி பண்றதில்லை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதில்லை. அப்படி இந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தாம போனீங்கன்னா என்ன நடக்கும்? பிசாசு உங்க வாழ்க்கையில திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வந்துட்டான். அதனால என்ன செய்ய வேண்டும்? இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எந்த பிசாசு உங்களை தொல்லப்படுதோ, அப்படி அது ஒரு வெறுப்பின் ஆவியா இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெறுப்பின் ஆவியினை விட்டாப்பாலே போ, திரும்ப வராது என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளிடுகிறேன். அந்த கட்டளை நீங்க விடுப்ப அந்த பிசாசு போய்தான் ஆக வேண்டும். அப்போது அடுத்தது என்ன நடக்கும்னா, உங்களுடைய இருதயம் அதோட எண்ணங்கள்ல இருக்கும். அந்த இருதயம் இன்னும் அந்த கசப்பான எண்ணங்களை ஓடிக்கொண்டு இருக்கும். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம் இருதயத்துக்கும் சிந்தைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் இருதயமே என் சிந்தையே நீ நேசிப்பாய் என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளிடுகிறேன். அப்படியாக நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளிடப்ப உங்க இருதயமும் சிந்தையமும் அது கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். நினைத்துக் கொள்ளுங்க, மறந்துடாதீங்க, நம்ம மூணு பாகமாக செய்யப்பட்டோம். 1 ஆவி, 2 ஆத்மா, 3 சரீரம். நீங்க ஆத்மா இல்ல, நீங்க சரீரம் அல்ல, நீங்க ஆவி. அதனால்தான் வேதனைக்கு என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ பழையதெல்லாம் ஒளிந்தது என்று. அந்த பழையதெல்லாம் எதுனா, உங்களுடைய ஆவிக்குறி மனிதன் மறித்து போனவன் இன்றைக்கு உயிரோட வந்து விட்டான். ஆனா நம்மளுடைய ஆத்மா இருதயமும் சிந்தையும் இன்னும் பழைய நிலையில தான் இருக்கின்றது. அதுதான் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், புதுமையை ஆக்கி கொண்டு கொண்டிருக்கோம். சிலது இந்த இருதயம் பழைய வழிக்கு போக பார்க்கும். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தின் இரத்தத்தின் கொடுத்து இந்த இருதயத்தின் மேல், இந்த சிந்தையின் மேல் அதிகாரத்தை பயன்படுத்த சொன்னார். ஆவிக்குரிய மனிதன் இந்த இருதயத்தையும் இந்த சிந்தையும் அல்லது இந்த ஆத்மாவை ஆளுகை செய்ய தொடங்க வேண்டும். இது ஒரு தினந்தோறும் மேற்கொள்ளும் ஒரு பயிற்சியும் ஒரு வல்லமையும் சகோதர சகோதரி. அதனால்தான் வேத வசனம் சொல்லுது, ஒருவன் ஒன்றும் இல்லாது இருந்த போதிலும் தன்னை ஒரு பொருட்டென்று சொல்லி அவன் நினைத்தான், அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். அப்ப சில பேர் இப்படியாச்சும், உனக்கு தெரியாது நான் யாருன்னு சொல்லி, நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. அவங்க நினைத்துக்கிட்டாங்க அவங்க ரொம்ப ஒரு பெரிய ஆள் என்று சொல்லிட்டு. வேதம் சொல்லுது அப்படியாவது நீங்க ஒரு பெரிய ஆள்னு சொல்லி உங்களை குறித்து நினைத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம நம்மளையே ஏமாத்தி கொள்றோமா? சகோதர சகோதரியே, இந்த காரியத்தை நாம் செஞ்சில நிப்பாட்ட வேண்டும். நம்ம யாரும் இல்ல, நம்ம பெரிய ஒரு காரியமும் இல்ல. பிதா பாருங்க, அவ்வளவாக நம்ம மேல் அன்பு கொண்டு தன் ஒரே மகன் இயேசு கிறிஸ்து, அவர் யார்? பிதாவின் உள்ளிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தை, அவர் உள்ளிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாக மாறினது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவே நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு தன் ஒரே மகனை கொடுத்து மீட்டெடுத்தார். இதுதான் அவருடைய நேசம் நம்மேல். இன்றைக்கு நேற்றுடைய தொடர்பாக அந்த முத அன்பு, அதாவது ஆதி அன்பை குறித்து நாம் பார்க்கப்ப, நேற்று இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் 2வது அதிகாரம் அதை பத்தி நம்ம பார்த்துட்டு போனோம்னா, அந்த இடத்துல 5வது வசனத்தை நாம் பார்க்கப்ப அவர் சொல்கிறாரு, எங்கேருந்து நீ விழுந்தேன்னு சொல்லி மனம் திரும்புன்ற சொல்றார். அப்ப அவர் என்ன செய்ய சொல்றனா, நீ எங்க எப்ப விழுந்த, எப்படி விழுந்த, திரும்பி போ, அதை யோசி, அதை போய் யோசிட்டு அடுத்தது மனம் திரும்பு. நேற்று பார்த்தோம் மனம் திரும்புறதுக்கு அர்த்தம் என்றன்னா, உங்களுடைய சிந்தையின் யோசனை, உங்களுடைய ஆவியின் சிந்தை இப்போது பழைய வழியிலிருந்து புதிய வழிக்கு, அதாவது எந்த வழி, இயேசு கிறிஸ்துவோடைய வழிக்கு திருப்ப சொல்கின்றார். ஆதிலே செய்த கிருகையே செய், ஆதிலே செய்த கிருகை, கிருகைனா வேலை, அந்த வேலையை செய். அப்ப நம்ம நேற்று பார்த்தோம் இந்த கிருகைனா என்ன, இந்த வேலைனா என்ன, அந்த ஆவியில் உள்ள முத வேலைனா என்ன, அந்த முத அன்புனா என்ன. யோவான் புஸ்தகம் 6:28-29 நம்ம பார்க்கப்ப நம்ம தெரியுது, அந்த இடத்துல சீடர்கள் எல்லாம் கேட்கப்ப இயேசு சொல்கின்றார், தேவனுக்கு ஏற்ற கிருகை, அதாவது தேவனுக்கு அந்த பிதாவுக்கு ஏற்ற வேலைனா என்ன. இப்ப சொன்னாங்க ஆண்டவருடைய வேலை அப்படின்னா என்ன வேலை, ஏற்ற வேலைனா என்ன வேலை. அவர் சொல்கின்றார், அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதே அந்த வேலை, அதுதான் வேலை. அப்ப நினைச்சுக்காரங்க வேலைன்னா போயிட்டு ஓ ஏதோ ஒன்று போயிட்டு அன்னதானம் செய்கின்றது, அங்க போயிட்டு கான்சர்ட் நடத்துறது, சகோதர சகோதரி அதெல்லாம் பின்பு. ஆதியில் உள்ள அன்பனை விட்டு விழுந்து அதை போய் செய்தா புரோஜனம் இல்லை சகோதர சகோதரி. அவர் சொல்லுகின்றார், நீ இதுக்கு முன்னாடி நீங்க அந்த வெளிப்பாடு புத்தகத்தை நீங்க பார்க்கப்ப அவங்க அநேக காரியத்தை செய்யறாங்க, ஆனா இருந்த போதிலும் என் ஒன்னில் எனக்கு குறை உண்டுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்ப நீ ஆதியில செய்த அன்பை நீ விட்டு விலகினாய், அதை போய் நீ செய்யின்றாரு, அந்த கிருகை செய். அப்ப ஆதியில உள்ள அன்பின் கிருகை என்னன்னா, அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்புகிறது. இது எப்படி நாம் செய்யறது? இப்ப நம்ம உங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டோம்னா, இப்ப நீங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சீங்கன்னா, அந்த கம்பெனியில இருக்கிற அந்த பாஸ் சில காரியத்தை உங்களை செய்ய சொல்கிறார். அப்ப அந்த வேலை வந்து உங்களுக்கு தெரியும், அது தப்பான வேலை இல்ல, அது பார்க்க அப்படியே பெரிதாக தெரியாது, ஒரு சின்ன வேலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கம்பெனி இப்ப வந்து இந்த லோன் அப்ரூவ் பண்றதுக்கு இந்த காரியத்தை கொஞ்சம் செய்யணும் அப்படி சொல்றது, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நம்பர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னு நீங்க அது ஓகே பரவாயில்ல, ஆண்டோடைய வசனமும் சொல்லுது உன் எஜமானுக்கு நீ வேலை செய், உண்மையாக வேலை செய்ய சொல்லுத்த, அப்ப நான் இது கொஞ்சம் நான் மாத்தி அமைச்சுட்டேன் பரவாயில்ல பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஆதி அன்பை விட்டு விலகிட்டீங்க. அதே நேரத்துல என்ன செய்யுது, வேலை போயிடுச்சுன்னா எப்படி? சகோதர சகோதரி ரெண்டு காரியம், முதல் அந்த பாஸ் கிட்ட நீங்க போய் தாழ்மையோடு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. தாழ்மையா பாஸ் மன்னிச்சிருங்க, இது என்னால செய்ய முடியாது, ஏன்னா நான் இயேசு கிறிஸ்துவோட உடன்படிக்கை வைத்திருக்கேன், அவர்கிட்ட என்ன செய்யணும்னா நான் அவரோட வழியில நடப்பேன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் இந்த காரியம் வந்து உண்மை இல்லை, அதனால நான் செய்ய முடியாது, மன்னிச்சுங்க பாஸ், சாரி பாஸ் அப்படின்னு சொல்லப்ப அந்த பாஸ் ரெண்டு காரியம் செய்ய முடியும், உங்களை உங்க மேல வந்து விருப்பம் இல்லாம ஆகலாம், இன்னொன்னு இன்னும் உண்மையான மனுஷன் சொல்லி பார்க்க முடியும். அப்படி அந்த மனுஷன் உங்க மேல விருப்பம் இல்லாட்டியும் ஏதாவது ஒரு வழி பிரச்சனை கொடுத்து உங்களை அந்த கம்பெனியை விட்டு வெளியே பார்க்க பார்த்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், இதுதான் நிலையான அன்பு. இயேசு கிறிஸ்து உங்களை நடத்தி செல்வார். ஏன்னா யார் உங்களை ஆசீர்வதிக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து தான் ஆசீர்வதிக்கிறார். அப்ப சில குடும்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சில பிள்ளைகள் வந்து ஒட்டான முடியுங்க, இல்ல சில கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க டீனேஜ் வாலிப பிள்ளைங்க என்ன செய்யணும், அவங்க சொல்லுங்க நான் வந்து இந்த ஒரு ஸ்மார்ட் போன் நான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல நான் வந்து என் கூட்டாளியோட இந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நீங்க பாப்பீங்க, ஏன் இந்த நண்பர்களோட போனா சரியில்லையே, ஆனா என்ன செய்யுது, நான் அனுப்பினாட்டியும் என் பிள்ளைங்க வந்து என் மேல கடுப்பாயிருவாங்க, ஏன்னா இப்படி என் மேல பிடிச்சிக்காது. இல்ல இந்த போன் நான் வாங்கி கொடுக்காட்டியும் அந்த பிள்ளைக்கு பிடிக்காது. இல்ல அந்த சொல்லுவாங்க இந்த போன் எனக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சொல்லுவாங்க. ஆனா பாக்க போனா அவளுக்கு தேவை இருக்காது, அவங்க கொஞ்சம் உண்மை இல்லாம பொய்ய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்களும் என்ன நினைப்பீங்க, நான் அதை வாங்கி கொடுக்காட்டியும் என் பிள்ளைக்கு இப்படி பிடிச்சிக்காம போயிட போது பரவாயில்ல நான் வாங்கி கொடுக்கறேன். எப்படி காசு இல்லாட்டியும் கூட, அப்படி காசு இருந்தாலும் கூட ஒண்ணு நினைச்சு கொள்ளுங்க, நம்மளுடைய பணம் நம்மளுடையது அல்ல, இயேசு கிறிஸ்துவோடையது. அப்ப நம்ம வந்து சமாதானத்தை வைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க முத அன்பை விட்டு விலகி விட்டீங்க சகோதர சகோதரிகளே. நீங்க முத அன்பை விட்டு விலகிட்டீங்க, ஏன்னா நீங்க என்ன பாக்குறீங்க, உங்களோட பிள்ளைங்களோட சமாதானத்தை உள்ளுக்கு வச்சுக்கொள்ளுவோம். சண்டை எல்லாம் வேணாம், அந்த பிள்ளை என் மேல வெறுப்பா இருக்கும், முகத்தை ஒரு மாதிரி எடுத்துக்கணும் சொல்லிட்டு இப்படி செஞ்சுட்டு போ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா சகோதர சகோதரி நீங்க தேவனுடைய அன்பை முத அன்பை விட்டு விலகிறீங்க. அப்ப நீங்க என்ன செய்ய முடியும், நீங்க இந்த இடத்த நிக்க வேண்டியதா இருக்கின்றது. ஏசு கிறிஸ்து பார்த்து கொள்வான்னு சொல்லிட்டு இல்ல இந்த காரியம் நான் நினைக்கிறேன் இது நல்லது இல்லை, இந்த போன் உனக்கு தேவையில்லை, இல்ல அந்த கூட்டாளிகளோடு நீ சேர்ந்து போறது எனக்கு விருப்பம் இல்லை, இந்த கூட்டாளி கொடுத்து நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள் சொல்லிட்டு அது போகிறதுக்கு நான் உன்னை விட முடியாது அப்படின்னு சொல்லப்ப சில ஒரு போராட்டம் வரும். சகோதர சகோதரி கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில போராட்டம் உண்டு, அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் ஒன்றும் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். அப்ப ஜெயித்து இயேசுவின் பக்கத்துல நீங்க இருக்கப்ப அவருடைய வார்த்தை நீங்க பிடித்து நிக்கப்ப போராட்டம் வரதான் செய்யும், ஆனா உங்களை மேற்கொள்ள முடியாது. அவர் சொன்னார் உங்களை விட்டு விலக மாட்டார் என்று சொல்லிட்டு. சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா சில சபையின் மத்தியில சில பாஸ்டர் மூப்பர்கள் மத்தியெல்லாம் பாப்பாங்க, சில சபை மக்களை அவங்க கண்டிக்கிறதுக்கு அச்சப்படுவாங்க. ஏன்னா ஏன் கண்டிப்பாங்க, ஏன் கண்டிச்சுட்டாங்கன்னு திடீர்னு அவங்க சபையை விட்டு போயிட்டாங்கண்ணா. சகோதர சகோதரே, இயேசு கிறிஸ்து பேதுரிடத்துல பாதி சொன்னார் என்னுடைய ஆட்டுக்குட்டியை நீ மேய்ப்பாயாக என்று சொல்லி. அப்ப பவுல் இன்னொரு இடத்துல சொல்கிற தேவனுடைய வார்த்தையை கொண்டு சப மக்களை நம் தேவனுடைய வார்த்தையை கண்டிப்புக்கு நடத்த வேண்டியது நம் மேல் உள்ள கடமை. அப்படி நம்ம அதை செய்யாம போகணும்னா நமக்கு ரெண்டு பாகம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு இயேசு கிறிஸ்துக்கு. இன்னொன்னு, ஏன்னா அந்த ஆத்மா பிசாசுடைய பிடியில சிக்கி கொண்டு அந்த பிசாசுடைய வழியில போய் அந்த பிசாசு அந்த ஆத்மாவை நரகத்து கொண்டு போனான எப்படி. அப்ப என்ன செய்யறாங்கன்னா அந்த வாலிப பிள்ளைங்களை வந்து சமாதானமா வைத்துக் கொள்றதுக்கு ஒரு டிராமா போட்டியோ இல்ல ஒரு கான்சர்ட்டோ இப்படியாக விட்டு இந்த காரியத்துல அவங்க செய்து போகட்டும். ஆனா கிறிஸ்து உள்ளுக்கு எப்படி ஒரு பிள்ளை தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கனத்தை செலுத்த வேண்டும் சொல்லி இந்த காரியத்தை அவங்களால செய்ய அநேக இடத்துல தவறிட்டாங்க. நானும் பழைய சபையில நான் பாஸ்டரா இருக்கப்ப கூட இந்த காரியத்தில் நானும் தவறிவிட்டேன் சகோதர சகோதரிகளை. பாஸ்டர் மாதிரி நானும் தவறிவிட்டேன், நான் உங்களை கை காட்டி மட்டும் உங்களை மட்டும் பேச நான் தவறிவிட்டேன், அநேக இடத்துல நான் தவறினேன். ஆனா அதே தவிர நான் செய்ய முடியாது, அதனால உங்களிடத்தில் நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலகட்டத்துல நீங்க இயேசு கிறிஸ்துடைய முத அன்பிலே நிக்கிறதுக்கு இந்த இடத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவ பற்றி கொண்டுதான் நிக்க முடியும். ஏன்னா அவரு பார்த்து கொள்வார், அவருக்கு தெரியும் என்ன செய்யறன்னு சொல்லிட்டு. சில பெண்கள் பாப்பாங்க, என்ன என் கணவன் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு காசு கொடுக்காவிட்ட நீ அழைத்துடுவான்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க, வேலைக்கு போயிட்டு வந்து காசு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவரு போய் ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பாரு. சகோதரி, அந்த பாவத்துக்கு நீங்களும் பங்காகிடுவீங்க. அதனால இயேசு கிறிஸ்துவோட முத அன்பை எப்படி பிடித்துக் கொள்றது, அவரை நம்புகிறது. அவர் என்ன, அவரு பரவாயில்ல என் கணவன் வந்து எது செய்தாலும் என்னால நான் இயேசு கிறிஸ்து மேல் நான் நம்பி நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கப்ப அவர் இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார். அதுதான் நீங்க தேவனுடைய முத அன்பில பிடித்துக் கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி. அதனால இயேசு கிறிஸ்துடைய முத அன்புல நம்ம இருக்கோம். எப்படி, அவரோட முத அன்பு என்னன்னா அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்புகிறது தான் அவரோட முத அன்பு. அதுதான் முத கிருகை. அந்த முத கிருகை நம்ம செய்வோம், இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.